நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டு குடியில் வான்மீயரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி, பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை, திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதி சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதி சேர்ந்த நிறம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூபசமாதி அடைந்த நேருலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று எங்களுடைய சத்சங்கத்தில் நான் புதன்கிழமை சத்சங்கம் வளமை போல மற்ற உலகளாவிய சங்கங்களுக்கு வியாழக்கிழமை அதிகாலை பிரம்மமூர்த்த சத்சங்கமாக அமைகின்றது. இன்று நான் வழமை போல பாபாஜியின் தெய்வீக குரல் புத்தகத்திலிருந்து ஒரு சில பக்கங்களை எடுத்து படிக்கின்றேன். மற்றவர்கள் எல்லோரும் தியான முத்திரை போட்டு அதை உள்வாங்குங்கள். பாபாஜியிடமிருந்து மிகவும் அருமையான பல விடயங்கள் உங்களுடைய சித்தத்திற்குள் கிடைக்கும். இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 128, 129, 130, 131. இன்று எழுத்துப்பணி வேண்டாம் என்று தொடங்கினார் பாபாஜி. இந்த வேகத்தில் போனால் நான் எவ்வாறு நூலை முடிப்பது என்று கேட்டார் நீலகண்டன். அதற்கு பாபாஜி, எல்லாம் சரியாகிவிடும், 22ஆம் தேதி கிரியா அங்கத்தினருக்கான ஆணை வரும், 24 மாலை 6 மணிக்கு உன் மறுபாதியின் கருத்துக்கள் தெரிய வரும் என்றார் நீலகண்டன் கேட்டார். அவர் மனத்தில் நீங்கள் ஏற்றுவதை தவிர அவருக்கு என தனியாக வேறு என்ன கொள்கை இருக்க முடியும்? அதற்கு பாபாஜி, சமாளிக்க முடியாவிட்டால் உன் தொழிலதிபரை அணுகு, அவர் உனக்கு 2000 ரூபாய் தருவார். பின்வரும் செய்திகளை சொல்லலாம். புத்தக விலையில் 50 ரூபாய், 2000 ரூபாய் பணம், நூலின் பிரதிகள் 200 கொண்டு தரப்பட வேண்டும். அவர் 50 ரூபாய், 1500 ரூபாய் பணம், 100 பிரதிகள் என கூறுவார். நீங்களே நூலை வெளியிடுவது நல்லது. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி நீலகண்டனை 3 நாட்கள் ஓய்வெடுக்குமாறு வலியுறுத்தினார் பாபாஜி. கிளம்பும் போது அடையாற்றில் இந்த அம்மையாரை சந்திக்க பரவலாக இருக்கின்ற ஆவலாக இருக்கின்றாய் என நினைக்கின்றேன். உன்னை சந்திக்கும் பக்குவம் அவளுக்கு இன்னும் ஏற்படவில்லை. அவளிடம் நிறைய பணம் இருக்கின்றது. அவள் பூனாவில் இருக்கின்றாள். அப்போதைக்கு அப்போது அடையாறு வருகின்றாள் என்றார் பாபாஜி. நீலகண்டன் எங்கிருக்கின்றாள் என்று கேட்டார். அதற்கு பாபாஜி, வெகு தூரமில்லை, அவர் மறைந்து விட்டார். அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி இன்று காந்தி ஜெயந்தி. நீலகண்டன் தமது வீட்டில் பெரிய மாற்றத்தை கண்டார். வீட்டு அங்கத்தினர் ஒருவர் உணவு பரிமாற வந்தார். அதை மறுத்து தாமே உணவை உட்கொண்டார் நீலகண்டன். தம் கையே தமக்குதவி என்று ஒரு கேள்வி எழுந்தது. தியானத்தில் அவர் முகத்தை உன் முகத்தில் காணலாமா? நீலகண்டன், கேள்வி புரியவில்லை. அவர் யார்? கிரியா, பாபாஜியின் முகம் உன் முகத்தில், அவர் முகத்தை கண்டேன் என உங்களை கேட்டேன். மனிதனில் கடவுளுக்கு தொண்டு செய்வதை எவ்வளவு அழகாகச் சொல்லியிருக்கின்றார். ஆம், கருப்பு நாய் வெள்ளை ஆகின்றது. எல்லாம் பாபாஜியின் கருணை. இரவு பேச்சில் மேலும் தெளிவு கிடைத்தது. ஆனந்த முனிவர் நூலின் முன்னுரையை பாதி எழுதிவிட்டார். நீலகண்டன், பாபாஜி உள்ளே நுழைந்தார். நீங்கள் இருவரில் ஒருவர் நூலை மற்றவர் முன்னுரை எழுத வேண்டி படிக்க வேண்டுமா? நீலகண்டன், குருதேவா, இந்த நூலில் என்னை முனிவருக்கு முக்கியத்துவம் தர விரும்பினார் அவர். பாபாஜி, நூல் மதிப்புரை செய்வது போல் செய். எழுதும் போது இறுதியில் தெய்வீக குரு வழிபட்டார். நீ லாகிரியைப் போல் இருக்கின்றாய். அவர் நான் பிறருக்கு தெரியும்படி செய்தார். நீ எழுதும் போது நான் இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகின்றாய் என்றார் பாபாஜி. அதற்கு நீலகண்டன், குருதேவா, நான் உங்களை கட்டாயப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் நானும் என் மறுபாதியும் நீங்கள் ஒருபோதும் எங்கள் அருகில் இருந்தால் மகிழ்வோம். நீங்கள் எப்போதும் எங்கள் அருகில் இருந்தால் மகிழ்வோம். அதற்கு பாபாஜி, 1954 இறுதி வரை நீங்கள் இவ்வாறு வேலை செய்தால் என் அருட்பணி பற்றி நான் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்கள் மூலம் நான் வெளிநாட்டு மற்றவர்களை திருப்திப்படுத்தலாம். கருணமிக்க குரு பாபாஜியே, தயவு செய்து நித்தியமாக உங்கள் உருவத்தை வைத்து கொள்ளுங்கள். அக்டோபர் 5ஆம் தேதி, ஒளிமிக்க குளிர்ந்த காலை. கதவை யாரோ 10:30 மணிக்கு மெதுவாக தட்டினார்கள். தட்டியது யார் என ஊகித்து எழுதுபவர் அவரை சந்திக்க வேகமாக ஓடினார். நீலகண்டன் சொல்கின்றார், 1955 பாபாஜி உங்களை அழைக்கின்றார் பத்ரிநாத்திற்கு, அன்று வேறு வேலைக்கு. ஆர்வமிக்க உரையாடலுக்கு இது முன்னுரை. அதற்கு ராமையா அவர்கள், இப்போது பாபாஜி திடீரென்று தோன்றி இது எல்லாம் போதும், இருவரும் என்னை தொடர்ந்து பத்ரிநாத் வாருங்கள் என்றால் என்ன செய்வீர்கள்? அதற்கு நீலகண்டன், எல்லா வேலையும் நின்று போகும் என்றார். அதற்கு ராமையா, யாரிடமும் சொல்லாமல் நான் அவனோடு நடந்து போவேன். நாம் அவருக்காகவும் அவரது அர்ப்பணிக்காகவும் மட்டுமே வாழ்கின்றோம் என்றார். அதற்கு எழுத்தாளர் ஆமோதித்து சிரித்தார். அன்று இரவு 9:30 மணிக்கு அவர் அச்சகத்திற்கு கிளம்ப இருந்தார். நெற்றியில் பேரொளி. பூஜை அறைக்கு உடனே விரைந்தார். குருநாதரோடு சில நேரம் இருந்தார். பாபாஜி சொல்கின்றார், அடுத்த புத்தகத்தை நீங்களே வெளியிட நினைப்பது நல்லதே, சிரித்து கொண்டே சொன்னார். அதற்கு நீலகண்டன், குருதேவா, நான் பங்கு ரூபாய் 1000ஐத்தான் எவ்வாறு சமாளிக்கப் போகின்றேன்? அதற்கு பாபாஜி, கவலைப்படாதே, அதை நான் அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை. அந்த தொழிலதிபரிடம் நீ சிலவற்றுக்காகச் செல்லலாம். ஆனால் கே.எஸ். மிகவும் பயன்படுவார். நாம் மற்றவர்களை நேசித்து நன்றாக நடத்த வேண்டும். ஆனால் நம்மை பயன்படுத்த நினைப்பவர்களை நாம் பயன்படுத்த வேண்டும். அவர்களோடு வாய்ச்சண்டை ஏதும் வேண்டாம். இந்த நிலையில் அவர்கள் பயன்படுவர். நாலாவது நூலின் போது நீ நிபந்தனை போடலாம். 3வது புத்தகத்தை வெளிக்கொணர நீயும் உன் மறுபாதியும் இன்னும் சில காலம் தனிமையில் சந்தித்து பேச வேண்டும். 4வது புத்தகத்திற்கு ஓரிடத்திலிருந்து உங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும். மரணத்தின் மரணம் டிசம்பர் 30ஆம் தேதி அன்று அச்சகத்திற்கு அனுப்பப்படலாம். அச்சகத்தில் தங்கி எல்லா துயரத்திற்கும் துறவுகோல். நூலுக்கான அட்டை அக்டோபர் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சரிபார்த்து படியுங்கள். தெய்வீகத்தின் கண்ணோட்டத்தில் 7 நல்ல எண்ணென்றார் பாபாஜி. கல்வி கற்பதற்காக வெளிநாடு செல்கிறாய் இந்த புத்தகங்களில் இன்னொரு பதிப்பு வெளிநாடுகளில் கொண்டு வரப்படலாம். ஆனால் நான்கு புத்தகங்களில் முதல் பதிப்பும் நம் தாய் நாட்டில்தான் வெளிவர வேண்டும். நீயும் உன் மறுபாதியும் ஒரு ஆனந்த முனிவர் என்ற நூலை என் திருவடி தாமரைக்கு அர்ப்பணித்து விட்டீர்கள். குறிப்பிட்ட சுவாமிஜிக்கு இது பிடிக்காது. நீலகண்டன் கேட்டார், ஆனால் குருதேவா, ஆனால் அவர் மற்றவர்களை உங்களை வைத்தே பார்க்கின்றார். அதற்கு பாபாஜி, இந்த சுவாமிஜி இவர் இத்தகைய புத்தகம் எழுதுவதை எதிர்பார்க்கவில்லை. 1955 பிப்ரவரி 27 அன்று நான் அவரை கூப்பிடுவதாக உன் மறுபாதியிடம் சொல்லு. அவர் தேதியை குறித்து கொள்ளட்டும். பாபாஜி மெதுவாக அன்போடு பேசினார். அச்சகத்திற்கு சென்றதும் கையெழுத்து பிரதியில் இந்த வாக்கியத்துக்கு முக்கியத்துவத்தை கொடு. தேவைக்கு தக்கபடி அவர் தூதுவர்களை உலகின் பல பகுதிகளுக்கு அனுப்புகின்றார். பாபாஜியின் தெய்வீய குரலும் அருளியலின் வெளிப்பாடும் முதல் பதிப்பு. நீலகண்டன் கேட்டார், ஆனால் இந்நேரம் அவர்கள் அச்சுக்கோத்திருப்பார்கள் என்றார். அதற்கு பாபாஜி, இல்லை, நீ அங்கு செல்லும் போது பலர் வெளியே சென்றிருப்பார்கள். சிறிது மௌனம். மூன்றாம் அவர் சிறிது உயர்வாகவே செயல்படுகின்றார். அவர் அடங்கி போனால் நாம் நால்வரும் ஒன்றாக செயல்படலாம். நீ, உன் மறுபாதி, நான், இன்னொருவர். புத்தகத்தை வெளியிடும் போது மேலாளரிடம் குபேரன் அச்சகத்திற்கு 3 போக் தெருவை ஏன் வாங்கும்படி கூறக்கூடாது? நீலகண்டன், 325 ரூபாய் கட்ட வேண்டும். அதற்கு பாபாஜி, அது 3239 6 என்றார். நீலகண்டன் குருதேவா, நீங்களே அவரிடம் ஏன் சொல்லக்கூடாது? பாபாஜி, சரி, நான் அவனிடம் சொல்கின்றேன். நீலகண்டன், நான் எழுதவா? பாபாஜி, வேண்டாம், அச்சகத்திற்கு செல். பேட்டி முடிந்தது. நீலகண்டன் அச்சகத்துக்கு விரைந்தார். பாபாஜி சொன்னது போலவே ஒருவர் மட்டும் வேலை செய்து கொண்டிருந்தார். மற்றவர்கள் வெளியே சென்றிருந்தார்கள். தேவையான பகுதி இன்னும் அச்சிடப்படவில்லை. கிரியா பாபாஜி எல்லாம் அறியும் வல்லமைக்கு சந்தேகம் உண்டா என்று நினைத்தார் நீலகண்டன். மறுநாள் இரவு சத்குரு தோன்றினார். 3 நாள் ஓய்வு எடுத்தீர்கள், இப்போது எழுதலாம். நள்ளிரவில் சிலவற்றை கூறினார். 3 வாரங்களுக்கு முன் ஓர் தமிழ் நூலுக்காக உன் மறுபாதியை தூண்டினேன். அவர் அதை 50 ரூபாய் சரியாக செய்திருக்கின்றார். நாளை அதை அடுத்த அத்தியாயத்தில் நீ சொல்லலாம். அவர் அடுத்த நாள் அதை படிப்பார். 12வது அத்தியாயம் என்று முடிக்கப்பட்டது. இறுதியாக எல்லா தொல்லைகளையும் நீக்கும் சிறப்பு திறவுகோல் பற்றிய பேச்சு எழுந்தது. இன்றும் 3 அத்தியாயங்கள் எழுதி சேர்த்து மொத்தம் 15 அத்தியாயம் ஆக்கிவிடு. உன்னுடைய மறுபாதி எழுதியதை சேர்த்தால் 16 அத்தியாயம் ஆகிவிடும். 8:30 சத்குரு கிரியா பாபாஜி வந்தார். எழுத விரும்புகின்றாயா, அல்லது உன் மறுபாதிக்கு சொல்ல விரும்புவதை அறிய ஆவலாக இருக்கின்றாயா? நீலகண்டன் சரியான ஊகத்தைக் கண்டு சிரித்தார். குருநாதர் தொடர்ந்தார், உன் மறுபாதி இந்த நூல்களையும் பல புறவற்றையும் தமிழில் மொழிபெயர்க்க நான் விரும்புகின்றேன் என்பதை நீ எழுதலாம். நீலகண்டன், தொடக்கத்திலேயே நான் அதை வெளிப்படையாக சொல்லவா? பாபாஜி, வேண்டாம், நீ தொடர்ந்து எழுது, உரிய இடத்தில் கருத்து தானாகவே வந்து சேரும். நீலகண்டன், தேதி என்ன? அதற்கு பாபாஜி, தேதியை சொல்ல வேண்டாம். 1 மணி நேரம் கழித்து பாபாஜி பேசினார். நீ அச்சகம் செல்லலாம். அவர்கள் முதல் பக்கத்தை தைத்து கொண்டிருக்கின்றார்கள். மேலட்டை அடிப்பகுதியில் 3 சிவப்பு வரிகள் வரை வலதுபுறம் குத்துக்கோடு அமையட்டும். நீலகண்டன், எனக்கு ஓவியம் நன்றாக வராது என்றார். அதற்கு பாபாஜி, பொருத்தமான அசைவிகளோடு இல்லை, அது மிக எளிது. கீழிருந்து மேலாக 3 வரிகள் என்றார். அப்படியானால் குருதேவா என்றார் நீலகண்டன். சத்குரு இடைமறித்து பேசினார், அதை எப்படி சமப்படுத்துவது என்று யோசிக்கின்றாய். அட்டையின் மேலே ஓம் என்பது அமையட்டும், அது குங்கும நிறத்தில் இருக்கட்டும். அந்த அந்த அகாலத்தில் அவர் சொல்லியபடியே முடிவு செய்யப்பட்டது. எல்லா தடைகளும் எளிமையாக நீங்கின. சத்குருவின் அருளால் அக்டோபர் 7ஆம் தேதி நூல் வெளிவந்தது. அக்டோபர் 8ஆம் தேதி சத்குரு தன் மறுபாதி உனது மறுபாதி கிரியையை இன்னும் நன்றாக குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய வேண்டும் எனத் தொடங்கினார். நீதகண்டன் குருதேவா, அவர் தம் செயலில் தவறாமல் இருக்கின்றார் என்றார். அதற்கு பாபாஜி, அவரிடம் சிறப்பு தூதுவராக சொல், உன் உடம்பு சூடாக இருக்கின்றது, எனவே இரத்தம் வருகின்றது, நீ டாக்டரிடம் செல்ல முடியாது, ஏதாவது செய்ய வேண்டும், எழுத வேண்டாம், ஓய்வெடு என்றார். உன் மறுபாதி மொய்ப்பு தரட்டும், உனக்கு ஓய்வு கிடைக்கட்டும். ஹிந்து மெயில் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைகள் உன் மறுபாதியை விளம்பரமாக தரச் சொல். நீலகண்டன், ஆனால் நாங்கள் ஏற்கனவே ஆழ்ந்த கஷ்டத்தில் இருக்கின்றோம். அதற்கு பாபாஜி, ஆழமான நீரில் நுழைபவன் மேலே செல்லலாம் செய்யலாம், மூழ்குதல் பற்றி பயமில்லை. அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி பாபாஜி, விளம்பரத்திற்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்டார். நீலகண்டன், தேவையானவர்களுக்கு சொல்லிவிட்டேன் என்றார். பாபாஜி, சரி, ஆனால் இது போதாது, எளிதாக பணம் கிடைக்கும் வழி அன்று. இது விளம்பரப்படுத்த சொன்னால் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா ஆகியவற்றில் விரிவுரை ஆற்ற இது உதவும். உன் மறுபாதி வேகமாக செயல்படுவார் என நினைத்தேன். இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றார். ராக்ஃபெல்லர் மாத்திரையை குளுக்கோஸ் ஊசி பற்றி டாக்டர் சொன்னாரே, அதற்கென்ன செய்யப் போகின்றாய் என்றார். நீலகண்டன், ஒன்றுமில்லை என்றார் பாபாஜி. எனவே குரலுக்கு நீ உதவி செய்கின்றாய். நீலகண்டன், பாபாஜி இருக்கும்போது எனக்கு வயது எப்போதும் 51 தான். 1954 இறுதி வரை இருவரும் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும். எந்த குரலும் என்ன செய்ய முடியும்? பாபாஜி சொல்கின்றார், ஆனால் இந்த மாத்திரை உதவி செய்யும் என்கின்றார். அதற்கு நீலகண்டன், என்னால் முடியாது, நீங்கள் ராக்ஃபெல்லர் மாத்திரை என்று சொல்லிவிட்டீர்கள், நான் ராக்ஃபெல்லர் இல்லையே என்றார். பாபாஜி சிரித்து கொண்டே, பின் இப்போது என்ன செய்யப் போகின்றாய் என்றார். அதற்கு நீலகண்டன், குருதேவர் அருளால் எழுதப் போகின்றேன் என்றார். பாபாஜி, உனக்கு நல்ல ஜுரம் அடிக்கின்றது என்றார். அதற்கு நீலகண்டன், பரவாயில்லை என்றார். அதற்கு பாபாஜி, குழந்தாய், உன் தைரியத்தை நான் ரசிக்கின்றேன், பின் எழுது. 5 பக்கங்கள் எழுதப்பட்டன. வியாழக்கிழமை இரவு பிறர் மனதை அறியும் குருவின் ஆற்றல் வெளிப்பட்டது. அன்று மௌனம். ஆகவே நீலகண்டன் கேள்வியில் எழுதத்தம் கையை நீட்டினார். வேண்டாம், எழுதாமலேயே உன் கேள்வியில் பதிலளிக்கப்படும் என்றார் பாபாஜி. மனத்தில் ஒரு கேள்வி எழுந்ததுமே உடனே பதில் கிடைத்தது. விளம்பரம் தருதலின் நோக்கம் எளிமையாக பணம் சம்பாதிப்பது அன்று, உன் விரிவுரைகளுக்கு அடித்தளம் தயார் செய்வதே. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஐரோப்பியா, உன் பேச்சை கேட்க மக்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னை எழுத்தாளராக இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவில் ஓரளவும் தெரியும். இவை உனக்கு மேலும் உதவும். இன்று மௌன விரதம், எனவே உங்களால் விவாதிக்க முடியவில்லை. எல்லா தொல்லைகளையும் நீக்கும் சிறப்பு திறவுகோள் நூலின் 13வது அத்தியாயம் நிறைவடைந்தது. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாய நம. இன்று நான் வாசித்த இந்த 4 பக்கங்களும் மிகவும் அருமையான விடயங்கள். பாபாஜியினால் சூட்சுமமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது, பாபாஜியின் புத்தகத்தை நீலகண்டன் அவர்களும் ஜோகி ராமையா அவர்களும் அவருடன் சேர்ந்து எழுதுகின்றார்கள். இந்த விடயத்தில் பாபாஜி அவர்கள் ஜோகி ராமையாவிற்கு இருந்த நோயை குணமாக்குகின்றார். இதற்கு முதலே, ஏனென்றால் அவரை வைத்து உலகத்தில் எல்லா இடத்திற்கும் இந்த கிரியா யோகத்தை எடுத்து செல்வதற்கு, அதே நேரம் புத்தகம் எழுதுவதற்கு மிகவும் முக்கியமாக உதவி செய்து கொண்டிருக்கும் நீலகண்டனை மாத்திரைகளை எடுக்கும்படியும், டாக்டரிடம் சென்று அவருடைய நோய்க்கு மருந்தெடுக்கும்படியும் கூறிக்கொண்டே இருக்கின்றார் இந்த உரையாடல்களில்.
இதை பார்த்து நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படையில் இது என்னத்தை சொல்கின்றது என்று சிந்திப்போமானால், எங்களுடைய வினைகளை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். அனுபவத்தால் அதிலிருந்து அந்த அனுபவத்தை பெற வேண்டும். அந்த அனுபவிப்பதால் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. அதே போல இங்கு இரண்டு ஆன்மாக்களுக்கு ஒருவருக்கு அந்த வினைகளை அனுபவிக்க விடுகின்றார் பாபாஜி. அவருடைய தொழுகை இல்லாமல் மற்றவருக்கு தொழுகை மூலம் அவருடைய நோயிலிருந்து முழுமையாக வெளியே கொண்டு வருகின்றார். இதுதான் எங்களுடைய வினைகளை, இந்த பிராப்த வினைகளை நாங்கள் கொண்டு வந்து அனுபவிப்பதற்குரிய ஒரு விடயமாக நாங்கள் இவர்களுடைய உரையாடலிலிருந்து காண்கின்றோம். ஆகவே பாபாஜி இந்த இந்த வாசிப்பில் பாபாஜி உலகியலில் இருந்து வாசிப்பது போல் மற்றவர்கள் இருவரிடமும் அந்த உரையாடல் அமைந்திருந்தாலும் அதற்குள் பல சூட்சுமமான விடயங்கள் அமைந்திருக்கின்றன. பல விடயங்களை பாபாஜி அதற்குள் கொணர்கின்றார். ஆகவே அந்த வாசிப்பை மீண்டும் வாசியுங்கள். சில தடவை அதிலிருந்து நீங்கள் பல விடயங்களை அறிந்து கொள்ளலாம். இப்போது கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாய நம.